إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون غنية الكرية إسلامية سهودر هلي سهودر هلي அல்லாஹு தஆலா இந்த துன்யா வாழ்க்கையை நாம் அவனுடைய வணக்க வழிபாட்டிலே பயன்படுத்தி நன்மைகளை செய்து மறுமையில் சொர்க்கத்தின் வெற்றியை அடைவதற்காக நமக்கு வழங்கியிருக்கிறான். யார் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய வழிபாடுகளில் மார்க்க காரியங்களில் நன்மையான காரியங்களில் விரைந்து செல்வாரோ அவர் மறுமையில் சொர்க்கத்திலே உயர்ந்த பதவிகள் உடையவராக இருப்பார். அவர் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரராக, பெரிய அரசராக, படித்தவராக அல்லது சாதாரண மனிதராக, ஏழையாக இருந்தாலும் சரியே, இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ செல்வந்தர்கள் மறுமையில் ஏழைகளாக, வறியவர்களாக, கஷ்டத்திலே இருப்பார்கள். ஈமான் அமல் இல்லாத காரணத்தால் இந்த உலகத்திலே வாழ்ந்த எத்தனையோ ஏழைகள், கஷ்டத்தில் உள்ளவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்க இன்பங்களில் உயர்ந்த படித்தரங்களிலே இருப்பார்கள். இந்த துன்யாவிலிருந்து அவர்கள் நல்ல அமல்களை ஈமானோடு எடுத்து சென்ற காரணத்தால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய வணக்க வழிபாடுகளை நாம் செய்வதற்கு இந்த மார்க்கத்திலே பல நல்ல அமல்களை விசாலமாக விரிவாக நமக்கு கொடுத்தான். தொழுகை சொர்க்கத்தை அடைவதற்குண்டான ஒரு வழி, நோன்பு சொர்க்கத்தை அடைவதற்குண்டான ஒரு வழி, ஹஜ் சொர்க்கத்தை அடைவதற்குண்டான ஒரு வழி. அப்படித்தான் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்தை செலவழிப்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதன் செல்வம் என்று வந்தவுடன் அவனுடைய மனது இயற்கையாக கருமித்தனத்தின் பால், கஞ்சத்தனத்தின் பால் செல்வதை பார்க்கிறோம். முன்பு சகோதரர் அவர்கள் வாசித்த அந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தெளிவாக நமக்கு சொல்கிறான். உங்களை அழைக்கப்படுகிறது அல்லாஹுவின் பாதையில் செலவழியுங்கள் என்று. உங்களிலே சிலர் கருமித்தனம் செய்கிறார்கள். மனிதனின் இயற்கை அப்படி ஆக்கப்பட்டுள்ளது. ஸுய்யின லின்நாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸா வல் பனீன வல் கனாதீரில் முகந்தரத்தி மினல் தஹபி வல் ஃபித்தா. தங்கம் வெள்ளியின் மீது பிரியம் மனிதனுக்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மனிதனின் மோகம் அதன் மீது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இந்த மனிதனை சோதிக்கிறான். இவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அன்பு மிகுத்திருக்கிறதா? இந்த தங்கம் வெள்ளி காசு பணம் இந்த செல்வத்தின் மோகம் மிகுத்திருக்கிறதா? இதை சோதிப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செலவழிப்பதற்குண்டான நன்மையான வழிகளை ஏற்படுத்தினான். அடியான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை எப்படி செலவு செய்கிறான், எங்கே செலவு செய்கிறான்? செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளை போடும் போது மனிதனுக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறான். நீங்கள் சூரத்துல் பக்கராவுடைய அந்த ஆரம்ப வசனத்தை ஓதி பார்த்தால் உங்களுக்கு புரியும். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். மூமின்கள், அல்லாஹுவை அஞ்சுகின்ற நல்ல மக்கள் தர்மம் செய்வார்கள் என்று கூறுகின்ற அந்த இடத்திலே ஒரு வார்த்தையை சொல்கிறான், வமிம்மா ரஸக்னாஹும், நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து தர்மம் செய்வார்கள். என் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மறதியில் இருக்கின்ற மனிதர்களாகிய நமக்கு ஒரு உண்மையை இங்கே உணர்த்துகிறான். என்ன உண்மை? மனிதனே, உன் கையில் என்ன செல்வம் இருக்கிறதோ அது உன் தந்தை உன் மூதாதையர்கள் மூலமாக உனக்கு கிடைத்ததாக இருக்கட்டும், அல்லது நீ உன் அறிவால் உன் திறமையால் உன் அனுபவத்தால் சம்பாதித்த செல்வமாக இருக்கட்டும், எந்த வழியில் உனக்கு கிடைத்திருந்தாலும் அது நாம் உமக்கு கொடுத்தது. வமிம்மா ரஸக்னாஹும், நாம் உமக்கு கொடுத்தது. அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் இந்த மனிதனால் அதை அடைய முடியாது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅதிய லிமா மனஅத். அல்லாஹுவே, நீ கொடுத்தால் தடுப்பாரில்லை, நீ தடுத்தால் கொடுப்பாரில்லை. அப்ப அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் கூறுகிறான், என்ன அற்கொடை உங்களிடம் இருக்கிறதோ அது அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே தவிர நீங்களாக அதை படைத்துக் கொள்ளவில்லை. கண்ணை கொண்டு அறிவை கொண்டு ஒரு மனிதன் செல்வத்தை சம்பாதிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, வெளிப்படையில் இந்த மனிதன் சம்பாதிக்கிறான், இந்த மனிதன் அதை அடைகிறான் அவனுடைய திறமையால் என்று பலர் எண்ணுவார்கள். இந்த திறமையை கொடுத்தவன் யார்? இந்த அறிவை கொடுத்தவன் யார்? இந்த அனுபவத்தை திறமையை கொடுத்தவன் யார்? அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு, அல்லாஹ் கொடுத்த பார்வையை கொண்டு, அல்லாஹ் கொடுத்த திறமையை கொண்டு இந்த செல்வத்தை சம்பாதிக்கும் போது என்ன விளக்கம் அங்கே? அந்த செல்வத்தை கொடுத்தவனும் அல்லாஹ்தான். ஆகவேதான் அல்லாஹ் நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார்கள் என்று கூறுகிறான். மூமின்களுடைய அடையாளம் ஒன்று, கடமையான தர்மம் ஜகாத். வசதி வந்தவர்கள் மீது, குறிப்பிட்ட அந்த பொருளாதாரத்தை அடைந்தவர்கள் மீது அல்லாஹ் விதித்த விதி, இதிலிருந்து அவர்கள் தப்பிக்கவே முடியாது. ஜகாத்து கொடுக்காதவர்கள் காஃபிர்கள். எப்படி தொழுகையை விடுபவர்கள் காஃபிர்களோ, ஹஜ்ஜை விடுபவர்கள் காஃபிர்களோ, இஸ்லாமிய ஐந்து தூண்கள் ஷஹாதா, சலா, ஜகாத், சௌம், ஹஜ், இந்த ஐந்து தூண்களில் எந்த ஒன்றையாவது ஒரு மனிதன் அது கடமை என்று தெரிந்ததற்கு பிறகு வேண்டுமென்று மனமுரண்டாக விட்டு விடுகின்றானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகிறான். ஜகாத்து கொடுக்க மறுத்தவர்களிடத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு போர் தொடுத்து அவர்களை வெட்டினார்கள். அவர்களை முர்த்ததுகளுடைய பட்டியல்களிலே சேர்த்தார்கள். யார் தொழுகையை ஜகாத்தை பிரிப்பார்களோ அவர்களிடத்திலே நான் போர் புரிவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒட்டகத்தின் ஒரு சிறிய குட்டியை அவர்கள் தர்மமாக கொடுத்து வந்து அதை இப்போது கொடுக்க மறுத்தாலும் அதற்காகவும் நான் அவர்களிடத்திலே போர் புரிவேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இது கடமையான தர்மத்தை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வலியுறுத்துகின்ற இந்த அடிப்படை. இரண்டாவது ஒன்று, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், அல்லாஹுவை நம்பியவன், மறுமையை நம்பியவன், சொர்க்கம் நிரந்தரமானது, சொர்க்க இன்பம் நிரந்தரமானது, மறுமை நிரந்தரமானது, உலகம் அழியக்கூடியது, உலகம் நிரந்தரமற்றது, உலக இன்பங்கள் நிரந்தரமற்றது, நிரந்தரமான இன்பம் நிரந்தரமான சுகம் சொர்க்கத்திலே இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்த ஒரு மூமின், என்ற அடிப்படையில் தெளிவாக செயல்படுகின்ற ஒரு முஸ்லிம் எப்போதும் தன் செல்வத்திலே ஒரு பெரும் பகுதியை தான தர்மமாக செலவழிப்பதற்கு ஒதுக்கி வைத்திருப்பான். கடமையான தர்மங்கள் போக அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்காக, வறியவர்களுக்காக, கடன்பட்டவர்களுக்காக, அனாதைகளுக்காக, கைதிகளுக்காக, இன்னும் எங்கெல்லாம் செலவழிப்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்புகிறார்களோ அந்த இடங்களில் செலவழிப்பதற்காக அவன் தன் செல்வத்தில் ஒரு பெரும் பகுதியை ஒதுக்கி வைத்திருப்பான். இவன் தான் முஸ்லீம், இவன் தான் முஃமின். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதை கொண்டு அவன் மகிழ்ச்சி அடைவான், அவன் திருப்தி கொள்வான், அவனுடைய உள்ளம் விசாலமாக விரிந்திருக்கும். அந்த உள்ளத்திலே கருமித்தனம் இருக்காது, அந்த உள்ளத்திலே கஞ்சத்தனம் இருக்காது, அந்த உள்ளத்திலே இந்த அற்ப உலக வாழ்க்கையின் மீது மோகம் இருக்காது. அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுங்கள், நன்மையின் வழிகள் என்று அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டால், அவர்கள் அதிலே செலவு செய்வதற்கு அழைக்கப்பட்டால் வாரி வழங்குவார்கள், கஞ்சத்தனத்தை பயப்பட மாட்டார்கள். அல்லாஹு தஆலா இதை எப்படியெல்லாம் நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறான், எப்படியெல்லாம் முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான் பாருங்கள். சூரா பக்ராவுடைய 254 வசனத்திலே மறுமையின் ஒரு காட்சியை கூறி அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பதற்கு நமக்கு அவன் ஆர்வம் ஊட்டுகிறான். மறுமையிலே நட்பு இருக்காது, மறுமையிலே சிபாரிசு இருக்காது. அந்த நாளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா, அந்த நாளிலே அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் கொடுத்ததிலிருந்து தர்மம் செய்யுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள். மின் கப்லி அன் யாத்திய யௌம், அந்நாள் அந்த ஒரு நாள் வருவதற்கு முன்னால், அந்த நாளிலே வியாபாரம் இல்லை, உன்னுடைய உலக செல்வங்களை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து என்னிடத்திலே கொடுத்துவிட்டு சொர்க்கத்தை விலைக்கு வாங்கலாம் என்று எண்ணாதே. அல்லது உனக்கு யாராவது உற்ற நண்பர்கள் இருந்தால் அவர்களின் மூலமாக இந்த சொர்க்கத்தை அடையலாம் என்று கற்பனை இடாதே. அல்லது யாராவது ஒருவர் உனக்கு சிபாரிசு செய்து உன்னை கரை சேர்த்து விடுவார், என்னுடைய அனுமதி இல்லாமல், என்னுடைய திருப்தி இல்லாமல் இது உனக்கு கிடைக்கும் என்று எண்ணாதே. அன்றைய நாளில் ஒருவனின் நட்பு மற்றொருவனுக்கு பலன் அளிக்காது, யாருடைய சிபாரிசும் யாருக்கும் பலன் அளிக்காது, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ் யாருக்கு நாடுவான், யார் இந்த மார்க்கத்திலே தூய்மையானவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய நாட்டம் கிடைக்கும். எப்படி எச்சரிக்கை செய்கிறான், இந்த எச்சரிக்கைக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் வல் காஃபிரூனஹும் ஸாலிமூன், யார் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு கட்டளையை கூறி அதற்கு பின்பு நிராகரிப்பவர்கள் என்று கூறினால் முன்னால் கூறிய கட்டளையை செயல்படுத்த மறுப்பவர்களை குறிக்கும். நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு வல் காஃபிரூன், நிராகரிப்பவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். என்ன பொருள், என்னுடைய இந்த கட்டளையை யார் செயல்படுத்த மறுக்கிறார்களோ நிராகரிக்கிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள். யாருக்கு அநீதி இழைத்துக் கொண்டார்கள், அல்லாஹ்விற்கா, அல்லாஹுடைய தீனுக்கா, இல்லை தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநீதி இழைத்துக் கொண்டார்கள். எப்படி அநீதி இழைக்கிறார்கள், கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் கூறுவதை பாருங்கள். சூரத்து தௌபாவுடைய 35 வசனம் والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. அல்லாஹ் கூறுகிறான், யார் தங்கத்தை வெள்ளியை சேகரித்து சேகரித்து வைக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் அவற்றை அவர்கள் செலவழிப்பதில்லையோ, நபியே அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். என்ன நற்செய்தி? பிஅதாபின் அலீம், வலி தரும் வேதனை கொடுக்கும் துன்புறுத்தும் வேதனையை நீங்கள் அவர்களுக்கு நற்செய்தியாக சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா, அல்லாஹுவை ஏமாற்றுகிறோம் அல்லது அல்லாஹுவை தன் அறிவால் மிஞ்சி விடுகிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிற, மார்க்கத்தை ஏளனமாக மதிக்கின்ற பாவிகளை எப்படி பரிகாசம் செய்கிறான் பாருங்கள். நபியே, தங்கத்தையும் வெள்ளியும் செலவழித்து அல்லாஹ்வுடைய பாதையில் அவற்றை தர்மம், தங்கத்தையும் வெள்ளியும் சேகரித்து அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யாமல் தங்களை பெரிய செல்வந்தர்கள், பெரிய பணக்காரர்கள், நான் எப்படி இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் பாருங்கள், தங்களை பெரிய பிரில்லியன், பெரிய புத்திசாலி என்றெல்லாம் எண்ணுகிற அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எதிர்பார்த்திருங்கள், உங்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. நற்செய்தி என்ன? கடுமையான வேதனை. அல்லாஹு தஆலா அந்த வேதனையை நமக்கு விவரமாகவும் சொல்கிறான். நீ சேகரித்து வைத்த அந்த செல்வங்களை எல்லாம் நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்பட்டு அதன் மூலமாக உன்னுடைய நெற்றியிலே, உன்னுடைய விலாக்களிலே, உன்னுடைய முதுகுகளிலே சூடு போடப்படும். அல்லாஹ் சொல்லுவான், இதான் நீ சேகரித்து வைத்தது. ஹாதா மா கனஸ்தும், எனவே ஃபதுகு மா குன்தும் தக்னிசூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் எதை சேகரித்து வைத்தீர்களோ அதை இப்போது சுவைத்து பாருங்கள். இப்போது சேகரிக்கப்பட்ட இந்த செல்வங்கள் இன்பமாக தெரிகிறது. பேலன்ஸை பார்த்து திருப்தி, அக்கவுண்டை பார்த்து திருப்தி, தான் கட்டிய வாங்கிய ப்ராப்பர்ட்டிகளை பார்த்து சந்தோஷம், தன்னுடைய வீடு பங்களா கார் ரொம்ப சந்தோஷம், சரியான ஒரு மிதப்பு, ஒரு மயக்கம், பணமயக்கம், செல்வ போதை, செழிப்பின் போதை, அப்படியே ரொம்ப இன்பமா சுகமா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த சுகம் எல்லாம் அங்கே உனக்கு வேதனையாக தெரியும். நீங்கள் சேகரித்து வைத்த அந்த செல்வத்தை சுவைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே ஒன்று, மறுமையிலே அதன் தோற்றம் வேறொன்று. எப்படி? யதீம்களுடைய செல்வத்தை சாப்பிடுகிறவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லதீன யகுலூன அம்வாலல் யதாமா துல்மன் இன்னமா யகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. யார் யதீம்களுடைய செல்வங்களை முழுங்குகிறானோ அவன் தன் வயிற்றில் எதை முழுங்குகிறான்? நரக நெருப்பை முழுங்குகிறான். இப்ப பிரியாணியா இருக்கலாம், இப்ப 65 ஆக இருக்கலாம், ஆனால் மறுமையிலே அது எப்படி இருக்கும்? நெருப்பாக இருக்கும். மூமின் அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றையும் மறுமையோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு சொல்லுகின்றான். அந்த நாள் மறுமையிலே உங்களுக்கு எந்த நட்பும், எந்த தோழமையும், எந்த சிபாரிசும் பலன் தராத அந்த நாள் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே செலவழித்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்கிறான், தர்மம் செய்கிறான், எப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த தர்மம் செய்கின்ற நல்ல மக்களுக்கு வாக்களிக்கிறான் தெரியுமா? இன்று பலர் பேசுவதை பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் அளிப்பவர்களுக்கு, செலவழிப்பவர்களுக்கு கருமித்தனத்தை கொண்டு அச்சுறுத்துபவர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு அச்சுறுத்துகிறான். அல்லாஹ் வாக்களிக்கிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பிஸ் ஸதகாத், சூரத்துல் பக்ராவுடைய 276வது வசனம். அல்லாஹ் வட்டியை அழிப்பான், இது விதி. வட்டி பெருசாக தெரியும், ஆனால் அதனுடைய முடிவு அழிவு, நாசம். வயுர்பி சதகாத், தர்மங்களை அல்லாஹ் வளர்ப்பான், இது அல்லாஹ் விதித்த விதி. மனிதனுடைய இயற்கையில் ஒரு தூய்மையான, ஒரு சுத்தமான, நெறிவுடைய, மனித பண்பாக மனிதனாக இருந்தால் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா எழுதிய ஈமானிய இறை சான்றுகளுடைய ஒன்று, தர்மம் கொடுத்தால் கடவுள் எனக்கு கொடுப்பான் என்ற பண்பு. ஆகவேதான் எத்துணை பொய்யான மதங்கள் இருந்தாலும் இஸ்லாமை தவிர்த்து அந்த எல்லா மதங்களிலும் தர்மம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் தங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஃபித்ரா என்ற ஒரு நேரிய அறிவை கொண்டு சிந்திக்கும் போது தர்மத்தை வலியுறுத்தி அவர்கள் எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம். எண்ணியத்திற்குரியவர்களே, தூய்மையான ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலோ தர்மத்திற்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கொடுத்த வாக்குகள், தர்மத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வலியுறுத்திய விதங்களோ நம்மால் சொல்லி முடிக்க முடியாது. இதை விட ஒரு வசனம் தேவையா? வட்டியை அல்லாஹ் அழிப்பான், தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான். ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு தர்மம் கொடுங்கள் என்று கூறுவதற்கு இதை விட ஒரு ஆர்வமூட்டக்கூடிய வசனம் தேவையில்லை. அல்லாஹு தஆலா சூரத்துர் ரூம் 30வது அத்தியாயத்தின் 39வது வசனத்திலே சொல்கிறான், ஆண்டுக்கு ஆண்டு ஜகாத் கொடுத்தால் ஏழைகளாக ஆகிவிடுவோமே என்று ஒரு கூட்டம் சொல்ல, குர்ஆனை ஹதீஸை போதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த கூட்டத்துக்கு மட்டுமல்ல எல்லா முஃமின்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், வமா ஆதைதும் மிர்ரிபா லியர்புவ ஃபி அம்வாலின்நாஸ் ஃபலா யர்பு இன்தல்லாஹ் வமா ஆதைதும் மின் ஜகாத்தின் துரிதுன பிஹி வஜ்ஹல்லாஹ் ஃபௌலாயிக ஹுமுல் முதஃபூன். நீங்கள் வட்டிக்காக மக்களுடைய செல்வத்திலே உங்களுடைய செல்வம் சேர்ந்து வளர வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு வட்டிக்கு விட்டாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே அந்த செல்வம் வளராது. மாறாக நீங்கள் எதை ஜகாத்தாக அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கின்றீர்களோ அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி அல்லாஹ் என்ன சொல்கிறான், வமா ஆதைதும் மின் ஜகாத்தின் துரிதுன பிஹி வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நீங்கள் ஜகாத்தை கொடுக்கும் போது அப்படி கொடுப்பவர்கள் அல்லாஹு தஆலா அவனுடைய வாசகத்தின் ஒவ்வொரு விதத்திலும் எத்துணை ஆழமான அர்த்தங்கள் குடிகொண்டுள்ளன. நான் அந்த செல்வத்திலே பரக்கத்து செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். மாறாக அல்லாஹ் சொல்வது என்ன, எவன் ஒருவன் ஜகாத்து கொடுக்கிறானோ அவன் தன் செல்வத்தை பெருக்கிக் கொள்கிறான். எப்படி? எவன் ஒருவன் ஜகாத்து கொடுக்கிறானோ அவன் தன் செல்வத்தை பெருக்கிக் கொள்கிறான். வியாபாரம் செய்பவனை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை மக்கள், தன் பொருளை தன்னுடைய செல்வத்தை ஒரு வியாபாரத்திலே முதலீட்டு செய்பவனை பார்த்து என்ன சொல்வீர்கள், இவன் ரொம்ப புத்திசாலிங்க, இவன் தன்னுடைய பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தன்னுடைய செல்வத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான், தன்னுடைய எக்கனாமிக்கு நல்லா வளர்த்து கொண்டான் என்று. அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் வளர்ப்பதற்குரிய எக்கனாமிக், நீங்கள் வளர்ப்பதற்குண்டான பொருளாதாரம், உங்களுடைய செல்வ செழிப்பை நீங்கள் பன்மடங்காக ஆக்கிக் கொள்வதற்குண்டான வழி என்ன, முறையாக பேணுதலாக ஜகாத்தை கொடுங்கள். வமா ஆதைது மின் ஜகாத்தின் துரிதுன பிஹி வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய முகம் நாடி. எப்படிங்க? அல்லாஹ்வுடைய முகம் நாடி நீங்கள் ஜகாத்து கொடுங்கள். அப்படி நீங்கள் கொடுத்தால் உங்களது செல்வத்தை நீங்கள் இரட்டிப்பாக்கிக் கொள்கிறீர்கள், பன்மடங்குகளாக பெருக்கிக் கொள்கிறீர்கள். இதைவிட ஒரு பெரிய வாக்குறுதி, ஒரு பெரிய கேரண்டியை நாம் யாரிடத்திலிருந்து பெற முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய நூல் முவத்தாவிலே 1590வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள், தர்மம் மா நகசத் சதகத்து மிம்மாலின், தர்மம் செல்வத்தை குறைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், மா நக்கசத் சதகத்துன் மின்மாலின், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ய செய்ய அது வளர்ந்து கொண்டே செல்லும். வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃபுவின் இல்லா இஸ்ஸா, நீங்கள் மன்னிப்பதால் அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை தான் கொடுப்பான். அடியான் பணிவை மேற்கொள்ளும் போது அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்திக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற அழகான நற்செய்தி. நீங்கள் தர்மம் கொடுங்கள், அந்த தர்மத்திலே எந்த குறைவும் ஏற்படாது. அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகான உதாரணங்களை நமக்கு சொல்லி புரிய வைக்கின்றான். في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة مئة حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய செல்வங்களை தர்மம் செய்பவர்களுக்கு உதாரணம் ஒரு விதையை போல. அந்த விதை ஏழு கதிர்களை முளைக்கச் செய்தது. ஒவ்வொரு கதிரிலும் நூறு விதைகள். அல்லாஹ் நாடியவர்களுக்கு பன்மடங்காக அதை பெருக்கித் தருகிறான். நீங்கள் செய்கின்ற இந்த தர்மம் உங்களுடைய இந்த உலக பொருளாதாரத்திலும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வளங்களை பரக்கத்துகளை பெற்றுத் தருவதோடு மட்டுமல்லாமல் கபரிலே உங்களுக்கு அது அல்லாஹ்வுடைய ரஹமத்துகளாக, மறுமையிலே ஆகிரத்திலே அது அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளாக, இந்த மனிதனுக்கு நன்மையை சேர்க்கக்கூடியவைகளாக மாறுகின்றன. அல்லாஹ் சொல்லுகின்றான் தர்மம் எப்படி செய்ய வேண்டும். தர்மம் செய்வதற்கு மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, அதனுடைய ஒழுக்கங்களையும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒழுக்கத்திலே முக்கியமான ஒழுக்கங்களை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லிவிடுகிறான். ஒன்று என்ன, அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள், அதற்கு பிறகு சொல்லி காண்பிக்காதீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் புகழப்பட வேண்டும் என்று விரும்பாதீர்கள். மேலும் யாருக்கு நீங்கள் தர்மம் கொடுத்தீர்களோ, அது தனி மனிதனாக இருக்கட்டும் அல்லது ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், சொல்லி காண்பித்து அல்லது அவர்களை கேவலப்படுத்தி அவர்களை அவர்களுக்கு தொந்தரவு தந்து உங்களுடைய தர்மங்களை நீங்கள் வீணாக்காதீர்கள். இப்படி இன்றி யார் தங்களுடைய தர்மங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்ததற்கு பிறகு சொல்லி காண்பிக்கவில்லையோ, தொந்தரவுகள் தரவில்லையோ, அவர்களுக்கு அவர்களுடைய கூலி அவர்களுடைய இறைவனிடத்திலே நிச்சயமாக உண்டு. அவர்களுக்கு பயமும் இல்லை, அவர்கள் கவலையும் படமாட்டார்கள். மறுமையினுடைய திடுக்கங்கள், மறுமையின் பயங்கரங்கள், மறுமையினுடைய துக்கம் நிறைந்த அந்த நிகழ்வுகள், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் வாக்களிக்கிறான். யார் இந்த அடிப்படையில் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே பயம் இருக்காது, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், தர்மம் கொடுக்க முடியவில்லையா, அழகிய முறையிலே பேசி சொல்லி அனுப்பிவிடுங்கள், கண்ணியமான முறையிலே அனுப்பிவிடுங்கள். அவர்கள் வலியுறுத்தி வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் கேட்கிறார்களா, மன்னித்து விடுங்கள், அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். இன்றைக்கு பார்க்கிறோம் யாசகம் செய்பவர்களை கேவலமாக பேசக்கூடியவர்கள், அவர்கள் வலியுறுத்தி கேட்கிறார்கள் என்பதற்காக அவர்களை சபிப்பவர்கள், அவர்கள் மீது கோபப்பட்டு எரிந்து விழுபவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தன் நபிக்கு சொல்லுகின்றான், தன் நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், ஃபலா தக்ஹர் வ அம்மா ஸாயில ஃபலா தன்ஹர். யாசித்து வருபவருக்கு நீங்கள் கொடுங்கள் என்று கூறும் இடத்திலே அல்லாஹ் கூறுவது என்ன, வஜதக வாலன் ஃபஹதா வ வஜதக ஆயிலன் ஃபஅக்னா ஃப அம்மா அல்யதீம ஃபலா தக்ஹர் வ அம்மா ஸாயில ஃபலா தன்ஹர். யாசிப்பவரை அதட்டாதீர்கள், விரட்டாதீர்கள். நீ கொடு கொடுக்கல இரண்டாவது விஷயம், நீ ஏதாவது போடு போடல அது தனி விஷயம், ஆனால் அவனை அதட்டாதே, அவனை மிரட்டாதே, அவனை விரட்டாதே. அடிப்படை ஒழுக்கத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கைக்குரியவர்களே, நீங்கள் செய்கின்ற தர்மங்களை சொல்லி காண்பித்தோ நோவினை தந்தோ அந்த தர்மங்களை நீங்கள் வீணாக்கி கொள்ளாதீர்கள். எப்படி நீங்கள் முகஸ்துதிக்காக பேரும் புகழுக்காக தர்மம் செய்தால் அந்த தர்மங்கள் வீணாகிவிடுமோ, பேருக்கும் புகழுக்கும் தர்மம் செய்பவர்களுக்கு உதாரணம் என்ன, அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பெரிய கரும் பாறை, அந்த பாறையிலே மண் ஒட்டி இருக்கிறது. ஒரு மழை பொழிந்தால் அந்த பாறை கழுவப்பட்டு சுத்தமாக ஆகிவிடும். அப்படித்தான் நீங்கள் செய்கின்ற தர்மம், நாளை மறுமையிலே இதனுடைய எந்த பலனையும் அடைய மாட்டீர்கள். யார் சொல்லி காண்பிப்பதற்காக, புகழுக்காக, பெயருக்காக தர்மம் செய்கிறார்களோ அவர்களுடைய தர்மங்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை, மாறாக மறுமையில் அவர்களுக்கு நஷ்டமாகவும் கேடாகவும் மாறிவிடுகிறது. அடுத்து, இன்று புதிது புதிதாக பத்துவாக்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய பத்துவாக்கள். மார்க்கம் முழுமையாகிவிட்டது என்று அல்லாஹ் கூறியது போக மார்க்கத்திலே நாங்கள் புதிது புதிதாக கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்கிறோம். கேட்டால் லேசான சட்டத்தை சொன்னா மார்க்கத்தை ஈஸியா எல்லாரும் பின்பற்றுவார்கள். அல்லாஹ் சொல்லுகின்ற சட்டங்களுக்கெல்லாம் மாற்றமாகத்தான் இவர்களுடைய லேசான சட்டங்கள் இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சூரத்துல் பக்ராவுடைய 267வது வசனம். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் சம்பாதித்த செல்வத்திலே நன்மையா சுத்தமானவற்றில், ஹலாலானவற்றிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள். மேலும் நாம் உங்களுக்கு பூமியிலிருந்து எதை உற்பத்தி செய்து கொடுத்தோமோ அதிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள். வலா தயம்மமுல் கபீஸ மின்ஹு துன்ஃபிகூன். கெட்டதை, கபீஸ், அசுத்தமானதை, அதாவது ஹராமானதை செலவழிக்க நீங்கள் நாடாதீர்கள். மட்டமானதை, மோசமானதை நீங்கள் செலவழிக்க நாடாதீர்கள். வலஸ்தும்பி ஆகிதி. அந்த மட்டமானது, ஹராமானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் நீங்கள் அதை வாங்க மாட்டீர்களே. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் திருடுகிறான் அல்லது ஒரு மனிதன் மோசடி செய்கிறான், அதாவது பாவமானதிலிருந்து சம்பாதிக்கிறான், பிறகு அதிலிருந்து தர்மம் கொடுக்கிறான், இந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. சம்பாதிக்கப்பட்ட விதம் ஹராமாக இருந்தால் அதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதை கொண்டு ஹலாலாக மாறிவிடாது. புரிந்ததுங்களா? ரெண்டு விஷயம். ஒன்று, வந்த வழி ஹலால், செலவழிக்கப்பட்ட வழி ஹலால், இது தனி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிற்கு பரீரா என்று ஒரு அடிமை இருந்தார்கள். அவர்கள் தர்மம் பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள், ஜகாத் அல்லது சதக்கா பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள். ஜகாத் சதக்கா என்பது ஹலாலா ஹராமா? தகுதி உள்ளவர்கள் பெறுவது ஹலால். பரீரா ரழியல்லாஹு அன்ஹா சதக்கா பெற்றார்கள், அது அவர்களுக்கு ஹலால். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு அதை எடுத்து வந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரீராவிடமிருந்து அதை சாப்பிடுகிறார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலால். ஏன்? தகுதி உள்ள பரீரா சதக்காவை பெறுகிறார், பின்பு அதை ரசூலுல்லாஹிவிற்கு அன்பளிப்பாக சாப்பிட கொடுக்கிறார். இரண்டு வழிகளும் ஹலாலான வழிகள். சில அழைப்பாளர்கள், சில மார்க்க ஆளுங்கள் இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு ஒருவன் வட்டி வாங்கி வியாபாரம் செய்தால் அல்லது மதுக்கடை வைத்து வியாபாரம் நடத்தினால் பிறகு அவன் மஸ்ஜிதுக்காகவோ அல்லது மதரசாவுக்காகவோ அல்லது யாருக்காவது தர்மம் கொடுத்தால் அது தப்பில்லை, அந்த தர்மத்தை வாங்கிக் கொள்ளலாம். பரீராவிடமிருந்து ரசூலுல்லா வாங்கவில்லையா? எப்படி ஆதாரம்? பரீராவிடமிருந்து ரசூலுல்லா வாங்கவில்லையா? ரசூலுல்லாவுக்கு ஜகாத் வாங்குவது ஹராம் தானே? கண்ணியத்திற்குரியவர்களே, ஆம், ரசூலுல்லாவிற்கு ஜகாத் வாங்குவது ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா ஜகாத் வாங்கினார்கள்? வாங்கியது யார்? பரீரா ரழியல்லாஹு அன்ஹா. ஹலால் அவர்களுக்கு, வாங்கி தனக்கு அவர் உரிமையாகி விட்டது, அது இனி ஜகாத்தாக இல்லை. ஒரு மனிதன் ஏழை ஒருவரிடமிருந்து ஜகாத்தை பெற்றுவிட்டால் ஹலாலான வழியிலிருந்து அவன் அந்த ஜகாத்தை பெறும் பொழுது அது அவனுக்கு முற்றிலும் ஹலாலாக ஆகிவிடுகிறது. அதற்கு பிறகு அவன் அந்த தன்னுடைய தனக்கு உரிமையான அந்த செல்வத்தை தன்னுடைய மனைவிக்கு சாப்பிட கொடுக்கலாம், தன்னுடைய பிள்ளைக்கு சாப்பிட கொடுக்கலாம், ஒரு பெரிய கோடீஸ்வரனை அழைத்து வந்து தன்னுடைய வீட்டுக்கு அவன் விருந்தும் கொடுக்கலாம். இரண்டு வழிகளும் ஹலால், இது தனி. இங்கே இவர்கள் எடுக்கின்ற கியாஸ், அந்த அனுமானம் என்ன? மது வியாபாரம் செய்வது ஹராம், வட்டி வாங்குவது ஹராம், வேறு ஹராமான வியாபாரங்கள், தடுக்கப்பட்ட வியாபாரங்கள், இதனுடைய வழிகள் ஹராம். இதிலிருந்து சம்பாதித்ததற்கு பிறகு நீங்கள் மஸ்ஜிதுக்கு கொடுக்கலாம், நீங்கள் மதரசாவுக்கு கொடுக்கலாம், அது தனி. அவர்களிடத்திலே நாம் நன்கொடை வாங்கலாம் என்று கூறுவது முற்றிலுமாக குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படைகளை அறியாத காரணமாகும். ஆகவே இந்த விஷயத்திலே கண்ணியத்திற்குரியவர்களே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்த அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல எண்ணங்களை வைத்திருப்போம், பலவிதமான திட்டங்கள் நமக்கு இருக்கலாம். பெரிய திட்டம் என்ன தெரியுமா? பெரிய நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையோடு நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய நன்மைகள் முடிந்துவிடக்கூடாது. நான் இறந்ததற்கு பிறகும் எனக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய மார்க்கம் சொர்க்கத்தை நாம் தேடுவதற்கு எத்தனை வழிகளை கொடுத்திருக்கிறது பாருங்கள். நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நாம் குர்ஆன் ஓதியது, இதெல்லாம் இந்த மௌத்தோடு முடிந்து விடுகின்ற அமல்கள். ஒருத்தர் தொழுகிறார், மௌத்தா போயிட்டாரு, முடிஞ்சிருச்சு. இது போன்றுதான் ஏனைய வணக்க வழிபாடுகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்காக அவர்கள் இறந்ததற்கு பின்பும் அவர்களுக்கு தொடர்ந்து நன்மைகள் சேருவதற்குண்டான வழிகளையும் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் அவனுடைய ஆசை அப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் என்னுடைய மரணத்திற்கு பிறகும் என்னுடைய நன்மைகள் தொடர வேண்டும். காரணம் என்ன தெரியுமா அன்பிற்குரியவர்களே? சொர்க்கம் என்பது அங்கே உங்களுடைய தரங்கள் அமல்களை வைத்துத்தான் முடிவு செய்யப்படும், வணக்க வழிபாடுகளை கொண்டுதான் முடிவு செய்யப்படும். இந்த உலகத்துடைய ஹசப் நசப், பரம்பரை, அழகு, பொருளாதாரம் இவற்றை கொண்டு முடிவு செய்யப்படுவதில்லை. யார் அதிகமான அமல்கள் செய்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கத்திலே பெரிய சொர்க்கம். அல்லாஹுவை தினந்தோறும் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வீற்றிருக்கலாம், நபிமார்கள், சித்தீக், சுஹதாக்களோடு வீற்றிருக்கலாம். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற அந்த வாய்ப்பை பாருங்கள். ஸஹீஹ் முஸ்லிமுடைய 3084வது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இதா மாதல் இன்சான் இன் கத்அ அன்ஹு அமலுஹு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமல் முடிந்து விடுகிறது. இல்லா மின் சலாசத்தின், மூன்று அமல்களை தவிர, இல்லா மின் சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமான ஒரு தர்மம். அடுத்து இப்னு மாஜாவிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, அந்த ஹதீஸிலே இந்த நிரந்தரமான தர்மம் என்ன என்பதற்குண்டான விளக்கம் வருகிறது. இல்லா மின் சதகத்தின் ஜாரியத்தின், ஜாரியா தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற, ஜரா என்றால் ஓடுது, தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற, நடந்து கொண்டிருக்கின்ற என்று கூட சொல்லவில்லை, வருகின்ற என்று கூட சொல்லவில்லை, தொடர்ந்து ஓடுகின்ற. அதாவது அவ்வளவு அளப்பெரிய நன்மைகள், அவ்வளவு, அதாவது ஒரு தடையை திறந்து விட்டால் வெள்ளம் எப்படி ஓடி வருமோ அது போன்று ஓடி வருகின்ற அந்த தர்மம், அதனுடைய நன்மை பரவலாக இருக்கின்ற அந்த நன்மை, அந்த தர்மம் ஒன்று. அவ் இல்மின் யுன்தஃஉ பிஹி, அல்லது கல்வி, அதன் மூலமாக பலன் பெறப்படுகிறது, பலன் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, சிந்தித்து பார்த்தோமா எத்துணை அரசர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பார்கள், முஸ்லிம்களிலே, முஸ்லிம் மாமன்னர்களிலே எத்துணை அரசர்கள் வாழ்ந்திருப்பார்கள். இன்று அவர்களுடைய பெயர்களிலே யாருக்காவது ஒரு பெயர், ரெண்டு பேர் தெரியலாம், அதற்கு மேல் பெயர்கள் தெரியும், ரொம்ப பேருக்கு அப்படி பெயர்களே தெரியாது. நான்கு கலீஃபாக்களுடைய பெயர்களை தவிர அதுவும் ரொம்ப பேருக்கு தெரியாது என்பது தனி விஷயம், அப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது. எத்துணை மன்னர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், அவங்களுடைய பெயரெல்லாம் தெரியுமா? சரி, பேர் தெரிஞ்சு அவர்களுடைய பெயர்களை கூறப்படும் போது, உச்சரிக்கப்படும் போது, யாராவது அந்த மன்னர்களுக்காக அல்லாஹ் அவருக்கு கருணை காட்டட்டும், அவருடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்கட்டும் என்று பிரார்த்திப்பதை பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் இன்று இப்போது படித்தும் இமாம் முஸ்லிம் என்று சொல்லும் போது நம்மை அறியாமலேயே நம் நாவிலிருந்து என்ன வருகிறது? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் மாலிக் தங்களுடைய முவத்தாவிலே எழுதுகிறார்கள், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் புகாரி எங்கே பிறந்தார், எங்கே வாழ்ந்தார், எங்கே மரணித்தார், 1200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆனதற்கு பிறகும் அவர்களுடைய பெயரை கேட்கும் போது உலகத்தில் உள்ள கோடான கோடி முஸ்லிம்கள் ஒவ்வொரு முறை அவருடைய பெயரை உச்சரிக்கும் போதும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர் மீது கருணை காட்டட்டும் என்று சொல்கிறார்களே. ஏன்? அவர்கள் இல்முக்காக வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்காக சுன்னாவுக்காக வாழ்ந்தார்கள். இந்த ஒரு கூட்டம் இருக்கிறது. சஹாபாக்களுக்கு துஆ செய்ய வேண்டியதில்லை, நல்லோர்கள் சாலிஹீன்கள் உலமாக்களுக்கு துஆ செய்ய வேண்டியதில்லை என்று சொல்கிற ஒரு கூட்டம். யார் அவர்களை வெறுக்கிறார்களோ, குரோதங்கள் யாருடைய உள்ளத்திலே நிறைந்து விட்டதோ, அவர்களை பற்றி நாம் பேசவில்லை. மூமின்கள் அவர்கள், அவர்களுடைய பண்பாடு என்ன? தங்களிலே இறந்துவிட்ட சாலிஹான முன்னோர்களுக்காக மஃஃபிரத்துடைய துஆ செய்வார்கள். சூரத்துல் ஹஷருடைய 10வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்களுக்கு பின்னால் வருகின்ற மக்கள் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள், யகூலூன் ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானினல் லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில் லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவுஃப் ரஹீம். யா அல்லாஹ், எங்களையும் மன்னித்து விடு, ஈமான் கொண்டு எங்களுக்கு முன்னால் சென்று விட்ட எங்களுடைய சகோதரர்களை மன்னித்து விடு. அவர்கள் விஷயத்திலே எங்களுடைய உள்ளத்திலே குரோதங்களை பகைமையை ஏற்படுத்தி விடாது. அல்லாஹும்ம ஆமீன். இனியத்திற்குரியவர்களே, இல்ம் பலன் தருகின்ற இல்ம், எத்துணை இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் அஹமது இப்னு ஹம்பல், இமாம் நவவி, இமாம் இப்னு ஹஜர், எத்துணை இமாம்கள், அல்லாஹு அக்பர். மூமின்கள் அவர்களை பற்றி பேசும் போதெல்லாம் அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டட்டும். அவர்கள் ஆட்சி செய்யவில்லை, அவர்கள் பெரிய ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் இல்லை. இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மௌத்தா போகும் பொழுது அவர்களுக்கு என்று சொந்த வீடு கிடையாது, அவர்களுக்கு என்று சொந்த பூமி கிடையாது, ஹிஜ்ரா செய்து சென்றார்கள். மரணிக்கும் போது அவர்கள் விட்டு சென்ற சொத்து என்ன தெரியுமா? அவர்கள் எழுதிய இந்த சஹீஹுல் புகாரியும் மற்ற நூல்களும் தான். எண்ணியத்திற்குரியவர்களே, எப்படிப்பட்ட புகழை அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறான்! ஏன்? அவர்கள் அல்லாஹ்வுடைய இல்மை படித்து மக்களுக்கு படித்துக் கொடுத்தார்கள். இன்று வரை உலகத்திலே உள்ள கோடான கோடி முஸ்லிம்கள் அமல் செய்கிறார்கள் சஹீஹுல் புகாரியை படித்து என்று சொன்னால். இமாம் புகாரி கபரிலே இருக்கிறார்கள். அந்த மூமின்களுடைய கோடான கோடி மூமின்களுடைய நன்மைகள் எல்லாம் யாருக்கு சென்று கொண்டிருக்கிறது? இந்த மூமின்களுக்கு கிடைப்பதை போன்று எந்த விதமான குறைவு இல்லாமல் யாருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது? இமாம் புகாரிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, இமாம் முஸ்லிமுக்கு கிடைக்கிறது. இது போன்ற அந்த ஹதீஸுகளை நபியிடமிருந்து பெற்று கற்பித்த கோடான கோடி தாபியீன்களுக்கு கிடைக்கிறது, கோடான கோடி சஹாபாக்களுக்கு கிடைக்கிறது. அத்துணை நபர்களுடைய அந்த நன்மைகளும் அப்படியே ரசூலுல்லாவிற்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்? அத்துணை லட்சம் சஹாபாக்கள், அத்துணை கோடி தாபியீன்கள், தபுத் தாபியீன்கள், இமாம்கள், அதர்களிருந்து அவர்களிடத்திலிருந்து கல்வியை பெற்று அமல் செய்கின்ற உலக முடிவு நாள் வரை வருகின்ற முஸ்லிம்கள், இவர்களுடைய அமல்கள் எல்லாம் இவர்களுக்கு கிடைப்பதை போன்று யாருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது? யாருக்கு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலிருந்து குர்ஆனை பெற்று நமக்கு கற்பித்தார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். அடுத்து, அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அல்லது தனக்காக துஆ கேட்கின்ற குழந்தை, பிள்ளைகள், ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, அந்த குழந்தை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, என் இறைவா என் பெற்றோர்கள் மீது கருணை காட்டு, அவர்கள் என்னை என் சிறு பிராயத்திலே என்னை வளர்த்தது போன்று, எனக்கு தர்பியா செய்தது போன்று, என்னை பக்குவமாக பராமரித்தது போன்று. அந்த குழந்தைகள், இந்த மூன்று விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த சதகா ஜாரியா தொடர்ந்து வருகின்ற அந்த தர்மம் என்று எடுத்துக்கொள்ளும் போது, சுனன் இப்னு மாஜாவிலே 238வது ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய விவரங்களை சொல்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்ன மிம்மா யல்ஹகுல் முஃமின மின் அமலிஹி வ ஹஸனாதிஹி பஅத மௌதிஹி, ஒரு மூமினுடைய அமல்கள், அவனுடைய நன்மையான காரியங்களிலே அவனுடைய மரணத்திற்கு பின்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடியது என்று தலைப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல்மன் அல்லமஹு வ நஷரஹு, அவன் பிறருக்கு கற்றுக் கொடுத்த கல்வி, அவன் பிறருக்கு போதித்த பரப்பிய கல்வி, முதலாவது இல்ம் குர்ஆன் சுன்னாவுடைய இல்ம். இந்த இல்ம் எது? எந்த இல்ம் இது? குர்ஆன் சுன்னாவுடைய இல்ம். ஆகிரத்துடைய இல்ம், சொர்க்கத்தின் பாதையை நமக்கு அறிவித்து தருகின்ற இல்ம். வலதன் சாலிஹன் தரக்கஹு, இரண்டாவது தான் விட்டு சென்ற நல்ல பிள்ளைகள். வமுஸ்ஹஃபன் வர்ரஸஹு, தான் அடுத்து வருகின்றவர்களுக்கு சொந்தமாக்கி வைத்த குர்ஆன், குர்ஆனுடைய பிரதிகள். மஸ்ஜிதுகளிலோ மதரசாக்களிலோ அல்லது யாருக்காவது நீங்கள் வாங்கி அன்பளிப்பு செய்கின்ற அந்த குர்ஆன் பிரதிகள். இன்னைக்கு அன்பளிப்பு வரும் வீட்டுக்கு, எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, பிஸ்கட் டப்பா வாங்கிட்டு வருவாங்க, ஸ்வீட் டப்பா வாங்கிட்டு வருவாங்க. இது ஹலாலானது போக இன்னும் ஹராமானதை வாங்கி கொண்டு வந்து அன்பளிப்பு செய்யற கூட்டமும் கூட இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பு செய்வதற்குண்டான அன்பளிப்பை எப்படி சொல்கிறார்கள்? குர்ஆன். இன்னைக்கு எத்தனை பேருங்க குர்ஆன் பிரதி அன்பளிப்பா கொடுக்கும், தர்ஜுமா படிச்சு பாருங்க, குர்ஆன் ஓதுங்க. ومصحفاً ورثه أو مسجداً بناه, அல்லது அவன் கட்டிய மஸ்ஜித். அல்லாஹு அக்பர். அந்த மஸ்ஜிதிலே வணக்க வழிபாடுகள், தொழுகை இபாதத்துகள், குர்ஆன் ஓதுதல், திக்ரு செய்தல், மார்க்க பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அதனுடைய நன்மை அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். அவ் மஸ்ஜிதன் பனாஹு, மஸ்ஜித் கட்டி கொடுக்கணும். எப்படிங்க, நான் ஏழை, என்னால் ஒரு 500 ரூபா தர்மம் செய்ய முடியும், ரொம்ப அதிகப்படியா எடுத்தா ஒரு 1000 ரூபாய், ரொம்ப முயற்சி செஞ்சா ஒரு 2000, என்ன செய்ய முடியும்? இதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவி விரிவுபடுத்தும் பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இவ்வளவு பெருசாக மஸ்ஜித கட்டுறீங்களே சொல்லிட்டு. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய ஹதீஸ், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்விற்காக ஒரு மஸ்ஜிதை கட்டுவானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுவான். எனக்கு என்னுடைய வீடு சொர்க்கத்திலே பெருசாக இருக்க வேண்டும் என்ற ஆசை, அதனால் மஸ்ஜிதை பெருசாக கட்டுகிறேன். ஆடம்பரமாக இன்று மஸ்ஜிதை அலங்கரிக்கிறார்களே, அதை இங்கே சொல்லவில்லை. சிலரை பார்த்திருக்கலாம், பள்ளிவாசல் மஸ்ஜித் சின்னதா இருக்கும், ஒழுங்கான எந்த வசதியும் இருக்காது, ஆனா ஊர் பெருமைக்கு மினாரா மட்டும் கட்டியிருப்பாங்க. சில பேர் மஸ்ஜித கோடி ரூபா, லட்ச ரூபா போட்டு கட்டியிருப்பாங்க, ஆனால் பள்ளிவாசலில் மஸ்ஜிதுக்கு இமாமுக்கு சம்பளம் கொடுக்கறது மட்டும் 2500 ரூபா பேசுவாங்க. மஸ்ஜித் இமாமுக்கு எவ்வளவு? 2000. அவருக்கு ஒரு வீடு இருக்காது அந்த மஸ்ஜிதில், அவர் எங்கேயாவது போய் இருக்கணும், தொழுகைக்கு சரியா வர முடியுமா, எங்கேயாவது ஒரு நேரத்தில் தவறிடுச்சுன்னா அடுத்து அவருக்கு லெப்ட் ரைட்ல விட்டு வாங்குறது இருக்குது, முடிஞ்சு போச்சு கதை. சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி, ஊர் பேரெல்லாம் சொல்ல வருது, கிட்டத்தட்ட ஒரு 67 லட்ச ரூபா போட்டு பழைய பள்ளிவாசல ரினிவேஷன் பண்ணாங்க. எவ்வளவு செஞ்சுட்டு மிச்சம் மீதி இருந்த காசெல்லாம் தூக்கிக்கிட்டு உடையாந்துட்டாங்க மலேசியாவுக்கு. பள்ளிவாசல இருந்து தபால் வருது, கரண்ட் பில்லு கட்ட முடியல, கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு இமாம் சம்பளத்துக்கும் காசு அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு என்னங்க இப்படியும் நடந்து கொண்டிருக்கிறது. எத்துணை ஊர்களிலே போட்டிக்காகவே பள்ளி கட்டாங்க, இந்த ஊர்ல 50 லட்ச ரூபாய்க்கு கட்டினாங்களா, நாங்க 55 லட்ச ரூபாய்க்கு, 60 லட்ச ரூபாய்க்கு, 1 கோடி ரூபாய்க்கு. லா ஹவ்ல வலா குவ்வத்தை இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள், மறுமையின் அடையாளங்கள் என்று சொன்னார்கள், யூதர்கள் தங்களுடைய ஆலயங்களை அலங்கரிப்பது போன்று நீங்கள் மஸ்ஜிதுகளை அலங்கரிப்பீர்கள். லா ஹவ்ல வலா குவ்வத்தை இல்லா பில்லாஹ். மஸ்ஜித் மூமின்களுடைய தேவைக்காக, இபாதத்துக்காக, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளுக்காக, குர்ஆன் சுன்னாவுடைய தாலீமுக்காக கட்டப்பட வேண்டிய ஒரு இடம்தான் மஸ்ஜிதே தவிர, நீங்கள் போட்டி போட்டுக் கொள்வதற்காகவும் பெருமை அடிப்பதற்காகவும் உங்களுடைய ஊருடைய செல்வாக்கும் உங்களுடைய ஊருடைய மதிப்பும் ஓங்குவதற்காக அல்ல. அப்படி செய்தால் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயலாக ஆகாது. ஓ மஸ்ஜிதன்பனா. அடுத்து ஒரு கேள்வி, என்னால முழு மஸ்ஜித் கட்ட முடியாது. இதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு புறா முட்டையிடும் அளவு நீங்கள் ஒரு மஸ்ஜிதை கட்டினாலும், ஒரு புறா முட்டையிடும் அளவுல எப்படி ஒரு மஸ்ஜிதை கட்ட முடியும், அதுல எப்படி தொழ முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அதாவது ஒரு மஸ்ஜித் கட்டப்படும் போது அந்த மஸ்ஜிதிலே அந்த அளவுதான் இவருடைய செல்வம் பயன்படுகிறது. ஒரு புறா முட்டையிடக்கூடிய இடம் எவ்வளவு பெருசா இருக்கும், உள்ளங்கை பெருசுக்கு இருக்குமா, அதிகப்படியா? இந்த அளவுக்குத்தான் உங்களுடைய செல்வம் அந்த பள்ளியின் கட்டுமானத்திலே பலன் தருகிறது என்று சொன்னால், உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திலே ஒரு வீடு. இதுக்கு மேல என்னங்க தேவை? ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பள்ளியில இந்த பள்ளிக்கு நம்ம தர்மம் கொடுத்து என்னங்க ஆயிட போகுது? இல்லை அன்பிற்குரியவர்களே, 10 ரூபா உங்களால மஸ்ஜிதுக்கு தொடர்ந்து தர்மம் கொடுக்க முடியுமா? ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, அதிலும் அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். 10 ரூபா, 5 ரூபா, 1 ரூபா ஒரு நாளைக்கு தர்மம் கொடுக்க முடியும். மாசம் 30 நாள், 29 நாள், 29 ரூபா, 30 ரூபா தான் என்னால் கொடுக்க முடியும்னா அதையாவது நாம் செய்வோம். ஏனென்றால் தர்மம் செய்வதிலிருந்து ஒரு முஸ்லிம் தப்பிக்கவே முடியாது. இடையில இன்னொரு ஹதீஸ சொல்லிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாரும் தர்மம் செஞ்சாகணும் சொல்லி, சஹீஹுல் புகாரியுடைய 1353வது ஹதீஸ், அலா குல்லி முஸ்லிமின் சதகா, எல்லா முஸ்லிம்களும் தர்மம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, ஃபகாலு யா நபி அல்லாஹ் ஃபமன் லம் யஜித், யார் யாரிடத்திலே வசதி இல்லையோ அவர் எப்படி கொடுப்பார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் வேலைக்கு போகட்டும், தன்னுடைய கரத்தால் கஷ்டப்பட்டு உழைக்கட்டும், பிறகு அதில் வருகின்ற அந்த ஊதியத்தை கொண்டு தானும் பலன் பெற்றுக் கொள்ளட்டும், தர்மமும் கொடுக்கட்டும். செஞ்சிடக்கூடாது, என்கிட்ட வசதி இருக்குது நான் கொடுக்கிறேன், என்னால கொடுக்க முடியும் என்று இருந்து விடக்கூடாது, ஏதாவது வேலை செய்யுங்க போய். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை பயன்படுத்துகிறார்கள், ஊக்குவிக்கிறார்கள்? சோம்பேறிகள் இந்த சமுதாயத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். பிறருடைய அந்த உழைப்பை அண்டி இந்த சமுதாயத்தின் மீது சிரமமாக இருப்பவர்கள், தக்க காரணம் இல்லாமல் அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய அங்கத்தினராக ஆகுவதற்கு தகுதியற்றவர்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே ஒரு நிகழ்வை சொல்லட்டுமா? யார் தெரியுமா? உம்மஹாத்துல் முஃமினீன். உம்மஹாத்துல் முஃமினீன் என்றால் யார்? யார் உம்மஹாத்துல் முஃமினீன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள், நம்முடைய தாய்மார்கள். அவங்களுடைய கண்ணியம் நம்முடைய தாய், நம்முடைய நம்மை பெற்றெடுத்த தாய்மார்களுடைய கண்ணியம் சமமாயிடுமா? ஈமான் என்ற அந்த தகுதி, அந்த ஈமானிலும் உயர்ந்த ஈமானை பெற்ற தகுதி. இரண்டாவது, நபியினுடைய சஹாபாக்கள், நபிமார்களுடைய மனைவிகள் யார்? அவங்க சஹாபி பெண்மணிகள். அந்த அடிப்படையிலே அவர்களுடைய தகுதி, நபியை பார்த்தார்கள், நபி இடத்திலே இஸ்லாமை ஏற்றார்கள் என்ற தகுதி. அதற்கு மேல் நபியினுடைய குடும்பத்திலே சேர்ந்தார்கள், அங்கத்து நபியினுடைய குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராக மாறினார்கள், நபியின் மனைவியாக மாறினார்கள் என்ற தகுதி. இத்துணை தகுதிகளை கொண்ட அந்த பெண்மணிகளிலே ஒருவர் ஜைனப் பின்த் ஜஹஷ், பெரிய பணக்கார பெண்மணி. தர்மம் கொடுப்பது அவர்களுடைய, அவர்களிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு பழக்கமாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளிலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருஷத்திற்குண்டான அந்த உணவுகளை கொடுத்து விடுவார்கள், அப்படியே தர்மம் செஞ்சிருவாங்க, அடுத்த நாள் ஒண்ணுமே இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாள் முழுக்க இந்த நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிடுறாங்க. ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹா என்ன செய்வார்கள்? கலீஃபாக்கள் அபூபக்கர் இடத்திலிருந்து, பைத்துல் மாலில் இருந்து அவர்களுக்கு உஜீபனங்கள், ரிசுக்குகள் வரும், செல்வங்கள் தீர்களோ தீரார்களோ மற்ற செல்வங்களோ வரும். அப்படியே அன்றை மாலை பொழுது முடிவதற்கு முன்னால் எல்லாவற்றையும் தர்மம் செய்து விடுவார்கள். முஹாஜிர்களுடைய குழந்தைகளுக்கு தர்மம் வைத்து கொடுத்து விடுவார்கள். எத்தனை முஸ்லிம்களுடைய, எத்தனை முஸ்லிம் முஜாஹிதுகள், முஹாஜிர்கள், அன்சாரிகளுடைய குழந்தைகள் எத்தீம்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்ட ஷஹீதுகளுடைய குழந்தைகள், அவர்களுடைய மனைவிகள், அல்லாஹ்வுடைய பாதையிலே கைகளை இழந்த, கால்களை இழந்த, உடல் உறுப்புகளை இருந்த எத்துணை முஜாஹிதீன்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு பங்கு வைத்து விடுவார்கள். எல்லாம் முடிஞ்சிருச்சா? இனி அடுத்து கலீஃபா கொடுத்தார்னா நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அல்லாட்ட கண்டிஷன் போறோம். அல்ல, நீ கொடுத்தினா நான் கொடுப்பேன். எப்படி? அல்லாட்ட கண்டிஷன், அல்லா எனக்கு கொடுத்தானா நான் கொடுப்பேன். நீ உழை, நீ கஷ்டப்படு, நீ அதற்காக உன்னுடைய பாதத்தை எடுத்து முன்வை, சிரமப்படு, அல்லாஹ் கொடுப்பான். என்ன செய்வாங்க ஜைனப் பின்த் ஜஹஷ்? அன்சாரி பெண்களுடைய வீட்டுக்கு வேலைக்கு செல்வார்கள், அவர்களுடைய வீட்டை பெருக்குவார்கள், அவர்களுடைய வீட்டிலே வேலை செய்வார்கள். அன்று மாலை அந்த அன்சாரி பெண்களுடைய வீட்டிலிருந்து என்ன ஊதியம், என்ன தர்மம் கொடுக்கப்படும், என்ன ஊதியம் கொடுக்கப்படுகிறதோ அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து முஹாஜிர்களுடைய ஏழை பிள்ளைகளுக்கு தர்மம் செய்துவிட்டு சென்று விடுவார்கள். எங்க உலகத்தில் ஒரு கண்ணியம் இருக்கும் என்றால், ரசூலுடைய கண்ணியத்திற்கு பிறகு ரசூலுடைய மனைவி என்ற ஒரு கண்ணியத்தை விடவா இருந்திருக்க முடியும்? எத்துணை அரசர்களோ எத்துணை செல்வந்தர்களோ அவர்களுடைய கண்ணியங்கள் எல்லாம் என்ன, மண் குப்பை. ஒரு நபியினுடைய மனைவி, உம்மகாத்துல் மூமினுடைய ஒரு தாய், கஷ்டப்படுகிறார்கள். எதற்காக? நான் சுகமா வாழ்றதுக்கா? தர்மம் கொடுப்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை அவர்கள் புரிந்திருந்தார்கள். யஅமலு பியதிஹி ஃபயன்ஃபஉ நஃப்ஸஹு வயத்தஸத்தக், தானும் பலன் பெற்றுக்கொண்டு பிறருக்கும் தர்மம் செய்வான். காலு ஃபைன் லமஜித், வேலை தேடி போறா, வேலை கிடைக்கல, என்ன செய்யறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே தர்மம் கொடுக்கணும்னு சொல்லி, எப்படியாவது தர்மம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களே, வேலை தேடி போற யார ரசூலுல்லாஹ், வேலையே கிடைக்கலையே, என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், யுஈனுதல் ஹாஜத்தில் மல்ஹூப், யாராவது தேவை உள்ளவன், கஷ்டத்தில் உள்ளவன் இருந்தா அவனுக்கு போய் உதவி செய்யுங்க. காலு ஃபைன் லம் யஜித், சரி தேடி போறோம், கஷ்டத்தில் உள்ளவங்க யாருமே கிடைக்கல, என்ன செய்யறது? ஃபல் யஅமல் பில் மஅரூஃப், நன்மையை அவன் மக்களுக்கு ஏவட்டும், நன்மையை சொல்லட்டும், நன்மையின்படி இவன் நடக்கட்டும். வல் யும்ஸிக் அனி ஷர்ரி, யாருக்கும் தீங்கு தராமல் இருக்கட்டும். ஃபைன்னஹா லஹு ஸதகத்துன், அதுவும் அவருக்கு தர்மமாக அமையும். நீங்க பிறருக்கு தீங்கு தராம இருந்தா அது ஒரு தர்மம், பிறருக்கு நீங்கள் ஒரு நன்மையை சொன்னால் அது தர்மம். அப்ப தர்மத்திலிருந்து ஒரு முஸ்லிம் தப்பிக்கவே முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்ப தான் கட்டி வைத்த மஸ்ஜித், அவ் பைதன் பனாஹு பனாஹு லிபினி ஸ அவ் பைதன் லிபினி ஸபீலி பனாஹு, அல்லது வழிபோக்கர்களுக்காக கட்டி வைத்த வீடு, அவ் நஹரன் அஜ்ராஹு, அவன் தோண்டிய, அவன் ஓட வைத்த நதி, அவு சதகத்தன் அஹ்ரஜஹா மின் மாலிஹி ஃபி ஸஹத்திஹி வ ஹயாத்திஹி யல்ஹக்குஹு மின் பஅதி மௌத்திஹி, அல்லது தான் சுகமாக இருக்கும் பொழுது, தான் வாலிபமாக இருக்கும் பொழுது, தன்னுடைய சுகமான காலத்திலே தன்னுடைய செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே அவன் வெளியாக்கிய தர்மம், அதனுடைய நன்மை அவனுடைய மரணத்துக்கு பின்னால் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இப்படி தர்மங்களை வரவேற்கிறான், வளர்க்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு சஹீஹான ஹதீஸ், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தால் அந்த தர்மத்தை அல்லாஹ் தன்னுடைய வழக்கரத்தால் அங்கீகரித்து அதை வாங்கிக் கொண்டு அதை வளர்க்கிறான். எவ்வளவு பிரியமாக வளர்க்கிறான் தெரியுமா? உங்களிலே ஒருவர், அவருக்கு குதிரை குட்டி ஒன்று இருந்தால் அதை எப்படி பிரியமாக வளர்ப்பாரோ அப்படி வளர்ப்பார். அல்லாஹு தஆலா நம்முடைய தர்மங்களை கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான், நம்முடைய சோதனைகளை நீக்குகிறான், நம்முடைய செல்வத்திலே அல்லாஹ் செழிப்பை உண்டாக்குகிறான், நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துகிறான், நம்முடைய இறை நம்பிக்கை அதிகமாகிறது. இதற்கெல்லாம் மேலாக ஒன்று என்ன தெரியுமா? இந்த மார்க்கம், இந்த தீன் ஓங்க வேண்டுமென்றால், இந்த தீன் வளர வேண்டுமென்றால், இந்த தீன் பரவ வேண்டுமென்றால், இதற்காக இரண்டு தியாகங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிபந்தனை இடுகிறான். ஒன்று உயிர் தியாகம், இரண்டாவது பொருள் தியாகம். உயிர் தியாகம் பொருள் தியாகம் இல்லாமல் இந்த தீனுல் இஸ்லாமை அல்லாஹ் வளர்க்கவில்லை, பரப்பவில்லை. சஹாபாக்களுடைய உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டன, சஹாபாக்களுடைய செல்வங்கள் இந்த தீனுக்காக தியாகம் செய்யப்பட்டன. அதற்கு பிறகுதான் இந்த மார்க்கம் இன்று நம் வரை வந்து சேர்ந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில், அதுவும் குறிப்பாக நாம் வாழுகின்ற இந்தியா போன்ற நாடுகளிலே, முஸ்லிம்களுக்கு என்று ஒரு பைத்துல் மால் இல்லை, முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக என்று அவர்களுடைய மஸ்ஜிதுகள் கட்டப்படுவதற்காக, அவர்களுடைய மதரசாக்கள் விரிவாக்கம் செய்வதற்காக, முஸ்லிம்களுடைய மார்க்க பணிகள் செழிப்பாக்க வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு தனி நிர்வாகம் இருக்குதா? இருக்கிறதெல்லாம் சுரண்டிக் கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிறுவனம் இருந்தால் முஸ்லிம்களுடைய நன்மைக்காக, அதுவும் யாருடைய கையில் இருக்கிறது? இறையச்சமுள்ள, மார்க்க பற்றுள்ள, அல்லாஹுவை அஞ்சி அந்த செல்வங்களை அதனுடைய வழியிலே செலவு செய்கின்ற மக்களுடைய கையில் இருக்கிறதா, அல்லது யாருடைய கையில் இருக்கிறது? அது போன்ற இந்த இடங்களிலே நம்முடைய நாடுகளிலே நம்மை போன்ற பாமர மக்கள், நம்மை போன்ற ஏழை மக்கள், நம்மை போன்ற நடுத்தர மக்கள் தான் அல்லாஹுடைய இந்த தீனை வளர்ப்பதற்காக, அல்லாஹுடைய இந்த மஸ்ஜிதுகளை, இந்த மர்க்கசுகளை, இந்த மதரசாக்களை வளர்ப்பதற்காக, அதை பராமரிப்பதற்காக பொறுப்பேற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் செலவுகளை குறைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் கட்டப்படுவதற்காக, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நிர்மாணிக்கப்படுவதற்காக, அது பராமரிக்கப்படுவதற்காக செலவுகள் செய்ய வேண்டும். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த உலகத்தில் வேண்டுமானால் சந்தோஷமாக இருக்கலாம், மறுமையில் ஏதும் கிடைக்குமா? நம்முடைய ஆடம்பரமான தேவைகளை குறைத்துக் கொண்டு ஆகிரத்தினுடைய நன்மைக்காக இது போன்ற மஸ்ஜிதுகளுக்கு, மர்க்கசுகளுக்கு, மதரசாக்களுக்கு செலவழிக்க நாம் முன்வர வேண்டும். முன்பு கூறியது போன்று கொஞ்சம்தான் கொடுக்க முடிகிறது என்று நினைத்து அந்த தர்மத்தை விட்டுவிடாதீர்கள். எவ்வளவு முடியுமோ நிரந்தரமாக தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் கொடுக்க முடியுமா, அதை கொண்டு வந்து கொடுங்க. அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்வான். உங்களால் முடியலையா, நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒரு நல்ல நண்பர்கள், வசதி படைத்தவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு இப்படி ஒரு பள்ளி இருக்கிறது, அந்த பள்ளிக்கு என்னென்ன தேவை இருக்கிறது, அந்த பள்ளி, அந்த பள்ளியின் கட்டுமான பணி பொருளாதார குறைவால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்ற இல்மு இல்லாமல் அவர்கள் தூர தொலைவிலே இருக்கலாம், அவர்களுக்கு இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அவர்களிடத்தில் அழைத்துச் செல்லுங்கள், அறிமுகப்படுத்துங்கள், உங்களுடைய செல்வங்கள் செலவழிக்கப்படுவதற்கு தகுந்த இடம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை அவர்களுக்கு அல்லாஹ் நாடிய அளவு, அல்லாஹ் அவர்களுக்கு உள்ளத்திலே போட்ட அளவு அவர்கள் செல்வத்தை, தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து, எப்படியோ பணமாகவோ அல்லது பொருட்களாகவோ கொடுத்து உதவி செய்தால் இங்க கிடைக்கிற லாபம் என்ன தெரியுமா? அவர் நன்மையை பெற்றுக் கொள்வார். நீங்க கொஞ்சம் நேரம் கொடுத்தீர்கள் பாருங்கள், கொஞ்சம் வழிகாட்டினீர்கள் பாருங்கள், அவர் கொடுத்த தர்மத்தின் அளவு உங்களுக்கும் அப்படியே கிடைக்கும். அதற்கான எல்லா விதமான ஆகுமான முயற்சிகளையும் நாம் செய்வோமாக என்று எனக்கும் உங்களுக்கும் கூறி முடிக்கிறேன். அக்கூலு கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.